வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
ஆண்டி, 14 திருவிழா முடிஞ்சிருச்சு, அடுத்த படலத்தை கேட்க ஆர்வமா இருக்கு.
அடுத்தது 17 திருவிளையாடல், மாணிக்கம் விற்ற படலம். உக்கிரபாண்டியன் சிவபெருமானிடம் போய் சேர்ந்துட்டார் இல்லையா, அவருடைய மகன் வீரபாண்டியன் மதுரையை ஆண்டுட்டு வந்தார். உக்கிரபாண்டியன் அளவுக்கு வீரபாண்டியன் 5 புலன்களையும் அடக்கி ஆளல, அதனால அவருக்கு பல பெண்களுடன் உறவும், அவர்கள் மூலமா பல மகன்களும் பிறந்தாங்க. ஆனா பட்டத்து அரசிக்கு குழந்தையே பிறக்கல. இது ரொம்ப ரொம்ப பெரிய குறையா இருந்தது. அடுத்து அரசால வாரிசு இல்லையே அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டு துன்பத்துல இருந்தாங்க.
மற்ற மகன்கள் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் யாரும் இளவரசனாக முடியாதா?
பட்டத்து அரசியா யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சொல்லுங்க? சர்வ லட்சணங்களும் அருங்குணமும் உள்ள வழி வழியா ராஜ குடும்பத்தில் பிறந்து வந்த பெண் தான் பட்டத்து அரசனை திருமணம் செய்ய முடியும். அப்படி உயர்ந்த குலத்தில் பிறந்த பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைக்கு தான் மக்களையும் நாட்டையும் கட்டி ஆளும் திறமையும் வல்லமையும் இருக்கும். யார் வேணும்னாலும் அரசாட்சிக்கு வந்துட முடியாது. வீரபாண்டியனும் அவன் மனைவியும் இந்த குறை நீங்க சோமவார விரதம், சஷ்டி விரதம், அஷ்டமி விரதம்னு பல விரதங்களை விடாம கடைபிடிச்சாங்க. அதன் பலனா அவங்களுக்கு ரொம்பவும் உத்தமமான ஒரு மகன் பிறந்தான். ஆனா அந்த மகனுக்கு 5 வயசாகும் போது ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு. காட்டுக்கு வேட்டையாட போன வீரபாண்டியனை ஒரு புலி அடிச்சு கொன்னுடுச்சு. வீரபாண்டியன் விண்ணுலகம் போனது நாட்டு மக்களுக்கு ரொம்ப பெரிய வலியை ஏற்படுத்திடுச்சு. தங்களுடைய மன்னன் இறந்து போனது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடுத்து அரசாட்சி செய்ய யாரும் இல்லைங்கிறது தான்.
அச்சச்சோ, மன்னர் இல்லைனா எதிரிகள் நாட்டை கைப்பற்றிடுவாங்களே.
அதேதான் நடந்தது. ஆனா எதிரிகள் வெளியில இருந்து வரல, உள்நாட்டிலேயே இருந்தாங்க.
யாராண்டியது?
வீரபாண்டியனுக்கு பல பெண்களுடன் உறவு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அவர்கள் மூலமா பல மகன்கள் பிறந்தார்கள்னா அவர்கள் மூலமா பல மகன்கள் பிறந்தார்கள்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் அரசாங்க ட்ரெஷரியில் உள்ள செல்வங்களை தூக்கிட்டு போனது. பொன், மணி, சிறந்த ரத்தினங்கள், கிரீடங்கள்னு பல பொருட்களை தூக்கிட்டு போயிட்டாங்க.
அப்பப்பா, அப்புறம் என்னாச்சு?
அரசால மன்னன் இல்லைன்னா இந்த மாதிரி கெட்ட நிகழ்வுகள் நடக்கும்னு அமைச்சர்களுக்கு தெரியும். அதனால இதை உடனே தடுத்து நிறுத்த 5 வயது பாலகன்னாலும் பரவாயில்லை, இளவரசனுக்கு உடனே முடிசூடி மன்னனாக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா மன்னனுக்கான கிரீடம் மற்றும் சிம்மாசனம் போன்ற பொருட்களை பகைவர்கள் தூக்கிட்டு போயிட்டதால புதுசா மன்னனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய கிரீடம் தேவைப்பட்டது. அதனால புதுசா கிரீடம் செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. அதை செய்ய கருவூலத்தில் சிறந்த ரத்தனங்களோ நவமணிகளோ இல்லாதது அடுத்த பிரச்சனையா உருவெடுத்தது.
அப்ப புதுசா ரத்தனங்களையும் நவமணிகளையும் வாங்க வேண்டியதான்டி?
ஆமா, அதைத்தான் செய்ய அவங்களும் தயாரானாங்க. இந்த சிறந்த ரத்தினங்கள், விலை உயர்ந்த ஜாதி கற்கள் கிடைக்கணும்னு சோமசுந்தர கடவுளுடன் பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்க திருக்கோயிலை விட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கு எதிர அவங்க குறையை திருப்பது போல சோமசுந்தர கடவுள் வந்தார். அவர் எப்படி வந்தார் தெரியுமா? சிவபெருமானா வரல, ரத்தனங்களை விற்கும் வணிகன் போல வந்தாரு.
அப்பப்பா, சாமி எப்படியெல்லாம் குறை தீர்க்க உருவெடுத்து வராரு, நாம இப்படி கூப்பிட்டாலும் வருவாரா? ஆண்டி,
வந்துட்டு தானப்பா இருக்காரு, நாம தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம அவர் என்னைக்குமே தன்னந்தரியா நிற்கதியா விட்டதே இல்லை. அவர் நம்ம கூட இருக்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தான் தவம் பத்தல.
வணிகனா வந்த இறைவன் ரத்தனங்களையும் அமைச்சர்கிட்ட விட்டுதாராண்டி?
ஆமா, அதை விற்கத்தானே அவர் வந்தாரு. இறைவன் வணிகனா எடுத்த தோற்றம் சொல்ல முடியாத பேரழகான தோற்றமாம். ரத்தனங்களை போல ஒளிரும் பொன்னான தேகம், முதுகு மேல ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்தாரு. அந்த மூட்டைக்குள்ள விலை உயர்ந்த கற்கள், அந்த மூட்டைக்குள்ள விலை உயர்ந்த கற்கள் இருந்தது. பூநூல் போட்டு மார்பில இந்திர வில்லை போல ரத்தன மாலை, காதுகளில் குழையும் குண்டலமும் ஆட அற்புதமா நடந்து வந்தாராம். எதிரே நடந்து வந்த அமைச்சர்களை பார்த்து, ஏன் இவ்வளோ கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அவரோட பொன்மிளிரும் தேகத்தையும் அற்புதமான அணிகலன்களையும் பார்த்த அமைச்சர்கள் அவர்கிட்ட தங்களுடைய கவலையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க.
இவர் வந்தது ரத்னங்களை விற்கத்தான், அவர் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறாரு பாருங்களேன்.
அவரா? அவர் எவ்வளோ பெரிய கல்வன்கிற, அதனால தானே திருஞான சம்பந்தர் அவரை பத்தி பாடும்போது என் உள்ளம் கவர்ந்த கல்வன்னு பாடுறாரு. வணிகனா வந்த ஈசன், ஒரு தேர்ந்த வணிகன், வியாபாரத்துக்கான பொருட்களை எல்லாம் எப்படி அடுக்கி பரப்பி வைப்பாரோ அது போல எடுத்து வச்சாராம். ஒரு பெரிய கருப்பு கம்பளத்தை விரிச்சு அதன் நடுவுல மாணிக்கத்தையும், கிழக்கு முதலான எட்டு திசைகளில் கிளாக் வைஸா அழகா சுத்தி சுத்தி மணி முத்து அப்படியே ஆர்டர் வைஸா அடுக்கி வச்சாராம்.
இறைவன் கொண்டு வந்தப்போ அது தேவலோகத்து ரத்னங்களா தானே இருக்கும்.
இந்த ரத்னங்கள் எல்லாம் பலன்கிற அசுரனுடைய உடல் உறுப்புகள். இதை இறைவன் அமைச்சர்களிடம் எடுத்து சொல்லவும் அந்த அசுரனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க அமைச்சர்கள் விரும்பினாங்க.
அசுரனோட பாடி பார்ட்ஸ ரத்னங்களா மாற்றி அதை இறைவன் விட்டாரா? இப்படியெல்லாம் கூட நடக்குமா? ஒரு அசுரனோட பாடி பார்ட்ஸ உடம்பில் ஆபரணங்களா போட பயமா இருக்காதா?
வலன் சாதாரண அசுரன் இல்ல, ரொம்ப தவ வலிமை மிக்க சிவபக்தன். முன்னொரு காலத்துல சிவபெருமானை அவன் வழிபட்டு திருப்தி படுத்ததுனால ஈசனே அவன் முன்ன தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்டாராம். உடனே வலன், நான் யாராலையும் போர்ல வென்று தோற்று போகக்கூடாது, இறந்து போகக்கூடாது. அப்படி ஒருவேளை என் ஊழ்வினையால இறந்து போனாலும் என் உடல் எல்லாரும் விரும்பும் ரத்தனங்களா மாறணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே சிவபெருமானும் அவன் கேட்ட மாதிரியே வரம் தந்து மறைஞ்சிட்டாரு. வரம் கிடைச்ச சந்தோஷத்துல வலன் என்ன பண்ணான் தெரியுமா? உடனே இந்திரலோகம் போய் இந்திரனோட போர் புரிய ஆரம்பிச்சிட்டான்.
இந்த இந்திரன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஒன்னு அவர் போய் யார்ட்டையாவது வம்பு இழுத்து போர்ல அடிபடுறாரு, இல்லைன்னா அவரை யாராவது போருக்கு இழுத்து தோக்கடிச்சிடுறாங்க.
ஆமா, இந்த இந்திரனுக்கு தன் பதவி மேல அளவுக்கு மீறின பற்று, அதனால ஏகப்பட்ட பிரச்சனையில போய் மாட்டிக்குவாரு.
இப்போ வலாசுரனுடைய போர்ல யார் ஜெயிச்சாங்க? இந்திரனா வலாசுரனா?
வலன் தான் ஜெயிச்சான். ஆனா தோல்வியை விரும்பாத இந்திரன் ஒரு சூழ்ச்சி செய்தான். அது என்ன தெரியுமா? தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவர்களோட புடை சூழ வலன் கிட்ட போய், வலாசுரா, நீ சிறந்த சிவபக்தன், பல வெற்றிகளை பெற்றவன், உன்னோட புகழ் எட்டு திசையிலும் பரவி இருக்கு. அந்த புகழ்ச்சியை கண்டு மயங்கி உனக்கு வேணுங்கிற வரம் தர நான் தயாரா இருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணும் தாராளமா கேளு அப்படின்னு இந்திரன் சொன்னாராம்.
என்ன காமெடி இது! இவர் தானே வலாசுரன் கிட்ட தோத்து போய் ஓடினாரு, அப்புறம் அவர் எப்படி வரம் கொடுக்கற அளவுக்கு பெரியாரா இருப்பாரு?
அதான் வலாசுரன் விழுந்து விழுந்து சிரிச்சு கேட்டான். நீ என்கிட்ட தோத்து போய் ஓடினது இந்த மூணு உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். என் சிவபக்தியும் சிவபெருமான் எனக்கு கொடுத்த வரமும் எனக்கு போதும். உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நான் தரேன்னு வலாசுரன் சொன்னானோ.
ஓ, இது வலாசுரனுக்கு வச்ச ட்ராப் போல இருக்கே.
கரெக்ட். உனக்கு வேணுங்கிற வரத்தை கேளுன்னு வலாசுரன் சொல்லவும் இந்திரன் உடனே கிளவரா, நான் ஒரு பெரிய யாகம் செய்ய போறேன், அதுக்கு நீ தான் வேள்வி பசுவா வரணும் அப்படின்னு கேட்டுட்டாரு.
அச்சச்சோ, அதெல்லாம் முடியாது, இது கல்லாட்டன்னு வலன் மறுத்துற வேண்டியது தானே ஆண்டி?
நாமளா இருந்தா அப்படி சொல்லுவோம், ஆனா வலன் பெருமை பொருந்திய சிவபக்தன், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது உயிரை விட பெரிய விஷயம். அதனால வலன் அதுக்கு மகிழ்ச்சியோட ஒத்துக்கிட்டாரு. வேள்வி நடந்த அன்னைக்கு வேள்வி பசுவா வந்து பலி கொடுக்கப்பட்டு தன் உயிரையும் நீத்துட்டாரு. அவர் வரம் கேட்டது போல அவர் இறந்ததும் அவருடைய உடல் நவரத்னமா மாறிடுச்சு. அவருடைய ரத்தம் தான் மாணிக்கம், பற்கள் முத்து, மயிர் வைடூரியம், எலும்பு வைரம், பித்தம் மரகதமா மாறுச்சு, வெள்ளினம் கூமேதகமா மாறுச்சு, தசை பவளமா மாறுச்சு, கண்கள் நீலமா மாறுச்சு, கோழை புஷ்பராகமா மாறுச்சு. இப்படி அவருடைய உடல் அங்கங்கள் எல்லாம் நவமணிகளா மாறிடுச்சு. இளவரசருக்கு ஒப்பற்ற மணிகளை கொடுத்த ஈசன் அவற்றுக்கான விலையை தரும்போது சட்டுன்னு காணாமல் போயிட்டாராம். அப்போதான் வந்தது சாட்சாத் சிவபெருமான்னு அமைச்சர்களுக்கு புரிஞ்சுது. அவங்க எல்லாரும் சோமசுந்தர கடவுள் போய் நின்று பணிஞ்சு வணங்கி தன் நன்றிகளை தெரிவிச்சாங்க. இறைவன் கொடுத்த நவமணிகளை கொண்டு அற்புதமாக கிரீடம் செய்து இளவரசனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து மகிழ்ந்தாங்க. இதோட 17 திருவிளையாடல் புராணம் முடியுது. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு திருவிளையாடல் புராணம் சொல்றேன், சரியா?
சரிங்க.